ஆண்டவரே சமங்களோடு இருப்பாராக.
உம்மாத்மாவோடும் இருப்பாராக.
லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே.
லூக்கா நற்செய்தி அதிகாரம் 22, இறை வார்த்தைகள். லூக்கானர் செய்தி அதிகாரம் 9, இறை வார்த்தைகள். 22 தொடங்கி 25 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, மானிட மகன் பலவாறு துன்பப்படவும் மூப்பர்கள், தலைமை குருக்கள், மறைநூல் அறிஞர் ஆகியோரால் உதறி தள்ளப்பட்டு கொலை செய்யப்படவும் மூன்றாம் நாளில் உயிருடன் எழுப்பப்படவும் வேண்டும் என்று சொன்னார். பின்பு அவர் அனைவரையும் நோக்கி கூறியது, என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை நாள்தோறும் தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும். ஏனெனில் தம் உயிரை காத்து கொள்ள விரும்பும் எவரும் அதை இழந்து விடுவர். என் பொருட்டு தம் உயிரை இழக்கும் எவரும் அதை காத்து கொள்வர். ஒருவர் உலகம் முழுவதையும் தமதாக்கி கொண்டாலும் வாழ்வையே இழப்பாரெனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன? ஆண்டவரின் அருள்வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, காலம் கடந்து கொண்டே இருக்கிறது, காட்சிகள் மாறிக்கொண்டே இருக்கின்றது. மாற்றத்தை நோக்கிய பயணத்திலே ஒருவன், மாற்றத்தை கொணர்வானா என்ற இயக்கத்திலே பல பேர் என்ற வாழ்நிலை சூழலிலே நாம் அனைவரும் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். அரசியல் தலைவர்கள் ஆட்சி பீடத்திலிருந்தாலும், ஆட்சி பீடத்திற்கான பயணத்தை மேற்கொள்கிறவர்களாக இருந்தாலும், தங்களுடைய அதிகாரத்தை நிலைநிறுத்த வேண்டும் என்ற எதிர்நோக்கோடு தான் தங்களுடைய பரப்புதலை ஆரம்பித்திருக்கிறார்கள் என்பதை ஊடகங்களை நாம் பார்க்கிற போது தெரிந்து கொள்கிறோம். இந்த ஆட்சிக்கான பயணம் என்பது தாங்கள் அதிகாரம் பெற்றவர்களாகவே இருக்க வேண்டும். இந்த அதிகாரத்தை எதற்கு பயன்படுத்துகிறோம் என்று பார்க்கிற போது பொதுவாக சொல்வது மக்கள் பணிக்கான அதிகாரம் என்று சொல்வார்கள். அவர்கள் அவ்வாறு பயணிக்கிறார்கள். கத்தோலிக்க திருச்சபை புதியதொரு பயணத்தை ஆரம்பித்திருக்கிறது. புதியதொரு வழிபாட்டு நிகழ்வுகளோடு புதியதொரு மாற்றத்தை நோக்கிய பயணத்தை நாம் மேற்கொண்டிருக்கிறோம். நேற்று சாம்பல் புதனிலே இந்த பயணத்தை ஆரம்பித்திருக்கிறோம். இந்த பயணம் என்பது ஒரு பிராக்டிஸாக காலங்காலமாக கடைபிடிக்கக்கூடிய ஒரு தற்செயலாகவே இருந்தாலும், இதனுடைய உள் அர்த்தம் என்பது பல்வேறு நிலைகளிலே மாறிக்கொண்டே இருப்பதை நான் பார்க்கிறேன். நான் சிறுபிள்ளையாக இருந்து இந்த தவக்காலத்தை நோக்கிய அந்த அர்த்தங்கள் பலவாக இருக்கிறது. அந்த அர்த்தங்கள் என்னுடைய வளர்ச்சிக்கு, ஆன்மீக புரிதலுக்கு, கடவுள் மீது கொண்டுள்ள ஆழ் நம்பிக்கைக்கு ஏற்றவாறு மாறிக்கொண்டே இருக்கிறதை நான் உணர்கிறேன். நீங்களும் அப்படி தான் உணர்வீர்கள் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். தவக்காலம்னாவே நான் பேசுவது, பேசும் பொருள் என்பது ஜபம், தவம், தர்மம் என்று நாம் பேசுவோம். அதை விட்டு ஒருபடி சென்றோம் என்றால் நற்செய்தி கூட்டங்கள், சிலுவை பாதைகள், திருப்பயணங்கள், இன்னும் ஒருபடியாக போனால் பல இடங்களிலே அன்னதானங்கள். இப்படியாக நம்முடைய தவக்காலத்தினுடைய தயாரிப்பு இருந்து கொண்டே இருக்கும். இது ஒரு புறம். மற்றொரு புறம்,
கைப்பிடி அரிசி, தவக்கால உண்டியல், தவக்காலத்திற்கான நன்கொடை என்று அது மறுபக்கம் நீண்டு கொண்டே இருக்கும். இதையெல்லாம் ஒவ்வொரு வருடமும் நாமெல்லாம் கடந்து வருகிற பாதையாகவே இருந்திருக்கிறது. இது எல்லாம் எதற்காக என்று பார்க்கிறபோது, ஆண்டவருடைய ஆசியிலே, ஆண்டவருடைய வல்லமையிலே, ஆண்டவருடைய உயிர்ப்பிலே நீங்களும் நானும் பங்கு கொள்ள வேண்டும் என்ற தயாரிப்புக்கான காலமாகத்தான் நான் பார்க்கிறேன். இயேசுனுடைய பிறப்பிற்கான தயாரிப்பு, அந்த தயாரிப்பு காலத்தில் எப்போ இயேசு பிறக்க போகிறாரு அப்படின்னு சொல்லி நாம் திட்டவட்டமாக தெரியும். எப்படி தெரியும்? இயேசுவின் காலத்தில் நடந்ததை வரலாற்று நிகழ்வுகளாக நமக்கு சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. அப்படிதான் நம்முடைய வீடுகளிலே நம்முடைய தாய், நம்முடைய சகோதரி, நம்முடைய சகோதரர்களுடைய மனைவி, நம்முடைய உற்றார் உறவினர்கள் கர்ப்ப காலத்தில் இருக்கிறபோது, கர்ப்பமடைந்த உடனேயே மருத்துவர்களை அணுகிறபோது அவர்கள் கர்ப்பமாக இருக்கிறார்கள் என்று சொல்வார்கள். எத்தனை மாதம் அவர்கள் இந்த குழந்தைக்கு தாயாக மாறியிருக்கிறார்கள், இந்த வயிற்றில் இருக்கிற அந்த குழந்தை எத்தகைய தன்மையிலே இருக்கிறது என்று என்பதையெல்லாம் சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். அதற்கான மாதந்தோற பரிசோதனைகள் இருக்கும். மாதந்தோறும் அந்த குழந்தையினுடைய வளர்ச்சியை கணக்கிடுகிறார்கள். இந்த குழந்தை எந்த நாளிலே எந்த நேரத்துக்குள்ளாகவே பிறக்கப் போகிறது என்றதையும் அவர்கள் முன்கூட்டியே நமக்கு சொல்லிவிடுகிறார்கள். அதற்கான தயாரிப்பிலே நாம் ஈடுபடுகிறோம். அப்படி சொன்னாலும் அந்த குழந்தை பிறக்கின்ற போது நமக்கு எல்லையில்லா மகிழ்ச்சி இருக்கிறது. இதுதான் கிறிஸ்மஸுக்கான தயாரிப்பு. ஆனால் தவக்காலத்திற்கான தயாரிப்பு என்பது ஒரு எதிர்நோக்கை கொடுக்கின்ற, எதிர்பார்ப்பை கொடுக்கின்ற தயாரிப்பு மட்டுமல்ல, மாறாக நம்முடைய ஆழ்மனதை தயாரிக்கின்ற தயாரிப்பாக இருக்கிறது என்று நான் பார்க்கிறேன். கிறிஸ்மஸ் விழா, ஆண்டவருடைய பிறப்பு, அதற்கான இனிப்பை நமக்கு கொடுக்கும். ஆனால் கிறிஸ்துவினுடைய உயிர்ப்பு பெருவிழா, ஆண்டவருடைய உயிர்ப்பு, அதற்கான வாழ்வை கொடுப்பதாக நான் பார்க்கிறேன். இந்த தவக்காலம் என்பது வாழ்விற்காக நீங்களும் நானும் என்னையே நம்மையே தயார் செய்கின்ற காலமாக நாம் இதை பார்க்க வேண்டும். இதை தான் இன்றைக்கு முதல் வாசகத்தில் மோசேயிடம் ஆண்டவர் பேசுகிறத நம்ம பார்க்கிறோம். அவருக்கு என்ன கொடுக்கப்பட்டு இருக்கிறது? வாழ்வும் சாவும் தீர்மானிக்கக்கூடிய அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பாருங்கள், வாழ்வையும் சாவையும் தீர்மானிக்கக்கூடிய அதிகாரம் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஆண்டவருடைய ஆற்றல் மறுவாழ்வினுடைய ஆசியை அவனுக்கு கொடுக்கிறதாக இருக்கிறது. இன்றைக்கு முதல் வாசகத்தை நீங்கள் தொடங்குகிற அந்த நிலையிலிருந்து மட்டும் வாசித்தால் நாம் கொண்டு புரிந்து கொள்வதற்கு கொஞ்சம் தயக்கமாக இருக்கும், கொஞ்சம் சங்கடமாக இருக்கும். அதை முன்கூட்டியே நாம் வாசிக்கணும். இணைச்சட்ட நூல் 30வது அதிகாரம் இறைவார்த்தை 3 நீங்கள் வாசிக்க வேண்டும். உன் கடவுளாகிய ஆண்டவர் உம்மை அடிமை தலையிலிருந்து விடுவிப்பார், உன்மேல் இரக்கம் கொண்டு உன்னை அவர் சிதறடித்துள்ள எல்லா நாடுகளிலிருந்தும் மீண்டும் கூட்டி சேர்ப்பார் என்று சொல்லுகிறது. ஆண்டவர் இந்த நாளினுடைய ஆசீர்வாதமாக நமக்கு கொடுப்பதை நான் பார்க்கிறேன். நம்முடைய எண்ணங்கள் சிதறடிக்கப்பட்டிருக்கின்றன, நம்முடைய வாழ்முறைகள் சிதறடிக்கப்பட்டிருக்கின்றன என்பதை நாம் நினைக்கின்றோம். நம்முடைய சிந்தனைகள் சிதைக்கப்படுகின்றன. அப்படி இருக்கின்ற சூழலிலே அன்றொரு நாள் இஸ்ரேல் மக்கள் இப்படி உணர்ந்தபோது அவருக்கு ஆசிரியையும் ஆற்றலையும் கொடுப்பதாக இந்த வாசகம் அமைந்திருந்தது. அதைதான் கடவுள் இந்த நாளில் உங்களுக்கு எனக்கும் ஆற்றலும் ஆசீர்வாதமாக கொடுக்கிறார். இதை நீங்கள் தொடர்ந்து வாசிச்சிங்கன்னா 9வது அதிகாரத்துக்கு வாங்க. உன் கருவின் கனி, உன் கால்நடையின் ஈற்று, உனது நிலத்தின் பயன் அனைத்துமே நலம் அமைய நலமே அமையுமாறு செய்வார் என்று சொல்லுகிறது. எதெல்லாம் சொல்கிறார் பாருங்களே. உன் கருவின் கனி, தாய் தன் வயிற்றில் சுமக்கின்ற அந்த குழந்தை, உன் கால்நடையின் ஈற்று, நமக்கு வாழ்வு துணையாக இருக்கின்ற அந்த கால்நடையினுடைய கன்றுகள், நிலத்தின் பயன், நம்முடைய நிலத்தினுடைய நம்முடைய உழைப்பினுடைய பயனை நாம் அனுபவிப்பது, இது எல்லாம் கடவுள் உங்களுக்கும் எனக்கு ஆசீர்வாதமாக கொடுக்கிறார். இதை நோக்கிய பயணத்தில் தான் உயிர்ப்புக்கு நாம் தயார் செய்கிறோம் என்பதாக இன்றைய முதல் வாசகம் நமக்கு ஆசியை வழங்கி வழிநடத்துவதை நாம் பார்க்கிறோம். எல்லாத்துலேயும் நம்பிக்கை கடவுள் கொடுக்கிறார், எல்லாத்துக்கும் ஆசீர்வதிக்கிறார். நம்பிக்கை, நீ கவலைப்படாத, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். எப்படி இருக்கிறார் கடவுள்? நிறைவை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறார். அந்த பயணம் தாப்பா தவக்காலத்தினுடைய பயணம், நிறைவாழ்வியை நோக்கிய திருப்பயணம். இந்த பாருலகிலே செல்வோம் என்று ஆலய பாடல்களிலே நாம் பாடுகிறோம் இல்லையா, அந்த பாடலுடைய அர்த்தம்தான் இது. இந்த தவக்காலம் என்பது எதற்கான தயாரிப்பு என்று நான் உங்களிடம் சொல்லுகிற போது, ஆண்டவர் இயேசுவினுடைய உயிர்ப்பிலே பங்கு பெறுவதற்கான பயணம் தயாரிப்பு. ஆண்டவர் இயேசுவினுடைய உயிர்ப்பினுடைய அனுபவத்தை நீங்களும் நானும் நமது நம்பிக்கை வாழ்வினுடைய அச்சாரமாக கொண்டிருக்கிறோம். இந்த அச்சாரத்தை பிறருக்கு நம்பிக்கையூட்டக்கூடிய வாழ்வாக மாற்றக்கூடியது தான் இந்த தவக்காலத்தினுடைய பயணம். இதோ ஏதோ ஏனோதானோன்னு நம்ம ஆரம்பிக்க முடியாது, சந்தேகத்தோடு இந்த பயணத்தை ஆரம்பிக்க முடியாது. சந்தேகத்தோடு ஏனோதானோன்னு நம்ம அந்த பயணத்தை ஆரம்பித்தோம்னா நம்ம கண்ணில் அடைப்பை வைத்துக்கொண்டு இன்னொருத்தனை வழி நடத்துவது போல் ஆகிவிடும். நாம் குருடர்களாக இருந்து கொண்டு இன்னொருவருக்கு பாதை காட்டுகிறவர்கள் போல நம்ம ஆகிவிடுவோம். அப்படியல்ல இந்த தவக்காலத்தினுடைய பயணம். தவக்காலத்தினுடைய தயாரிப்பின் பயணம் என்பது, நான் விழித்திருந்து நான் கடவுளுடைய ஆற்றலை பெற்று அந்த ஆற்றலை அடுத்திருப்பவனுக்கு கொடுப்பது. இதுதான் உயிர்ப்பினுடைய மகிமை. உயிர்ப்பியில் நான் நம்பிக்கை வைக்கிறேன், அதன் மூலமாக நான் வாழ்கிறேன். எனது நம்பிக்கை எனக்கு ஆசையை கொடுத்திருக்கிறது, எனது நம்பிக்கை எனக்கு ஆற்றலை கொடுத்திருக்கிறது, எனது நம்பிக்கை எனக்கு வாழ்வை கொடுத்திருக்கிறது. எப்படிப்பட்ட ஒரு வாழ்வு என்பது, உலகில் அனைவரையும் அன்பு செய்யக்கூடிய ஒரு வாழ்வாக எனக்கு கொடுத்திருக்கிறது. இந்த வாழ்வை நான் வாழ்கிற போது எல்லையில்லாத மகிழ்ச்சியை பெறுகிறேன். இதே மகிழ்ச்சியை என் கூட இருக்கிறவனுக்கு நான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி என்னை தூண்டுவதாகத்தான் இந்த உயிர்ப்பின் அனுபவம் எனக்கு அமையக்கூடியதாக இருக்கிறது. இதற்கான தயாரிப்பு தான் இந்த உயிர்ப்பினுடைய அனுபவத்தை என் அயலானுக்கு கொடுக்க வேணும். நான் நலமோடு இருக்கிறேன், இந்த நலத்திற்கான பயணத்தை நான் தொடங்கியிருக்கிறேன், இந்த பயணத்தினுடைய கனியை நான் சுவைத்திருக்கிறேன், ஒவ்வொரு வருடமும் அதை நினைவு கூறுகிறேன். நினைவு கூறுகிற போது கடந்த வருடத்தை விட இந்த வருடம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக மகிழ்வோடு வாழ, அன்போடு வாழ, உறவுகளோடு வாழ, நண்பர்களோடு வாழ, எனது ஆன்மீகத்திலே ஆழப்பட, உறவு நிலையிலே உயர்வு பெற நான் என்னை நிலைநிறுத்திருக்கிறேன். நண்பா, நீயும் என்னோடு இணைந்து இந்த உயிர்ப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொள் என்று சொல்வதாக இந்த தயாரிப்பு இருக்க வேண்டும் என்பது தான் என்னுடைய பகிர்வாக இருக்கிறது. இன்றைய நற்செய்தி இங்கே பார்த்துருப்பீங்க, ஆண்டவர் தன்னுடைய வாழ்வு நிலையை முன்னிறுத்துகிறார். முன்னிறுத்துகிற போது மானிடத்தினுடைய வாழ்வு நிலையை கேள்விக்குறியாக நம் முன்வைக்கிறார். இந்த கேள்விக்குறி அன்று வைத்த ஆண்டவர் இன்றும் உங்களுக்கும் எனக்கும் வைக்கிறார். நீங்களும் நானும் ஆண்டவரோடு பயணம் செய்வதற்கான கேள்வியாகவே இது அமைகிறது. ஆண்டவரோடு நேரிய வாழ்வினுடைய அச்சாரத்தை பெற்றுக்கொள்வதற்கான பயணத்திலே நீங்களும் நானும் பயணம் செய்கின்ற போது நாம் மீட்புக்குரிய பிள்ளைகளாக மாறுகிறோம். அந்த மீட்பை எங்கு கண்டுணரப்போகிறோம் என்று பார்க்கிற போது ஆண்டவர் இயேசுனுடைய உயிர்ப்பு அனுபவத்திலே கண்டுணரப்போகிறோம். அந்த உயிர்ப்பு அனுபவத்திற்கான வழிகாட்டுதலை தான் இந்த தவக்காலம் கொடுக்கிறது. இது எப்படி தயார் செய்கின்ற காலம்? சிலருக்கு ஜபத்தினால் தயார் செய்யலாம், சிலர் தவம் செய்வதனால் தயார் செய்யலாம், தானம் செய்வதனால் தயார் செய்யலாம், திருப்பயணங்கள் மேற்கொள்வதனால் தயார் செய்யலாம், இல்லை தங்களுடைய தவக்காலத்தினுடைய உழைப்பை சேமித்து அடுத்தவரோடு பகிர்ந்து கொள்வதனால் தயார் செய்யலாம், தினம் திருப்பலிக்கு செல்வதனால் தயார் செய்யலாம், சிலுவைப்பாதை செய்வதனால் தயார் செய்யலாம். இதை அடுக்கி கொண்டே போகலாம். மனிதனுக்கு மனிதன் மாறுபடுகிறது. திருச்சபை கொடுப்பது எல்லாருக்கும் பொதுப்படையான ஒரு சிந்தனையை. ஆனால் இதிலிருந்து சற்று மாறுபட்டு நீங்களும் நானும் தனிப்பட்ட முறையிலே நம்மை தயார் செய்ய வேண்டும். இதெல்லாம் நம்ம எல்லாமே போயிடுவோம். வீட்டில் நாலு பேர் இருந்தாங்கன்னா நாலு பேரோட நானும் சேர்ந்து ஐந்தாவது ஆளாக போயிடுவேன். ஊரில் பத்து குடும்பம் இருந்தால் பத்து குடும்பமும் சிலுவைப்பாதைக்கு போகுது, நான் அவங்களோட போக மறந்தால் ஏதோ நினச்சிருவாங்க, நானும் சிலுவைப்பாதைக்கு போயிடணும் போயிடுவோம். என்னுடைய நண்பர்கள்லாம் சொந்தக்காரவங்களாம் திருப்பயணம் போகிறாங்க, நான் போகாமல் இருந்தால் கஞ்சாம்பட்டின்னு சொல்லிடுவாங்களோ, செலவு பண்ண பயப்படான்னு என்னை பிராண்ட் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு பயந்துக்கிட்டு நம்ம போயிடலாம். இது எல்லாமே ஊருக்காக அடுத்தவனுக்காக செய்கின்ற செயலாக இருக்கலாம். ஆனால் அதையெல்லாம் எடுத்து தனிப்பட்ட முறையில் நான் என் ஆண்டவருடைய மீட்போடு இணைந்து கொள்வதற்கு, நான் என்னுடைய ஆண்டவருடைய உயிர்ப்பிலே பங்கு பெறுவதற்கு, நான் எனது ஆண்டவனுடைய உயிர்ப்பின் சாட்சியாக வாழ்வதற்கு தயார் செய்கிற காலமாக இது இருக்கிறது என்று நாம் ஒவ்வொருவருமே உணர வேண்டும். அப்படி உணர்ந்து நம்முடைய வாழ்வினுடைய ஆழத்தை உற்று பார்த்து அதிலிருந்து சுவையானதை பிறருக்கு கொடுக்கிற போது அந்த சுவை பெறுகிற மக்களையும் மகிழ்விக்கிறது, கொடுக்கிற நம்மையும் மகிழ்விக்கிறது. அதற்கான தயாரிப்பை தான் இந்த தவக்காலத்திலே நாம் தொடங்கியிருக்கிறோம். நீங்களும் நானும் ஆண்டவருடைய ஆசி பெற்ற பிள்ளைகளாகவே இன்றைய முதல் வாசகத்தில் நிறைய ஆசிரியர் கடவுள் கொடுக்கிறார். தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஆசிரியரை மட்டும் கொடுக்கிற கடவுளாகவே நான் பார்க்கிறேன். அப்படிப்பட்ட கடவுள்தான் இன்று உங்களோடு என்னோடு இருக்கிறார். இந்த ஆசியை பெறுகிற நாமும் இதே ஆசியை பிறர் கொடுக்கிற பிள்ளைகளாக மாறுவோம். அதற்கு இந்த தவக்காலத்தினுடைய தொடக்கம் நமக்கு வழிகாட்டியாக அமையும் என்ற சிந்தனையோடு இப்பள்ளியிலே தொடர்ந்து பங்கெடுப்போம். ஆமேன்.